அன்பர்களுக்கு வணக்கம். இது பிபிசி உலக சேவையின் தமிழோசை. மார்ச் மாதம் 29 நாள் புதன்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குபவர் பிரமீளா கிருஷ்ணன். இன்றைய நிகழ்ச்சியில் முதலில் செய்தி அறிக்கை, பின்னர் தொடரும் செய்தி அரங்கத்தில் தேசிய நெடுஞ்சாலைகளில் இருந்து 500 மீட்டர் வரை மதுக்கடைகள் இருக்கக்கூடாது என்ற உச்சநீதிமன்ற உத்தரவை தளர்த்த கோரி தமிழக அரசு அளித்துள்ள சீராய்வு மனு தொடர்பான செய்தி.
500 கடை 1000 கடைங்கிற புள்ளி உரம் வந்து ஒரு மோசடியானதுன்னு சொல்றாங்க. மது விளக்குனா ஒரேடியா மது விளக்கு தான், குடிய நிறுத்தணும்னா குடிய நிறுத்தணும் அவ்வளவுதான். அதுல வந்து ஃபுல்லு ஆஃப் குவார்டர்லாம் வைக்க முடியாதுங்க.
இலங்கையில் மூன்றாம் தரப்பின் கவனக்குறைவால் மரணம் அடைகின்ற குழந்தைகளின் பெற்றோருக்கு இழப்பீடு அளிப்பது தொடர்பான சட்டத்தை உருவாக்க நீதி அமைச்சின் ஆலோசனைக்கு அமைச்சரவையின் அங்கீகாரம் கிடைத்துள்ளது குறித்த பேட்டி.
பணத்தை அறவிடுவதற்கான சாத்தியக்கூறு எந்த அளவுக்கு இருக்கும் என்றது ஒரு கேள்விக்குறியாம் இருக்கின்றது. அவ்வாறு அந்த பிள்ளை
உள்ளிட்ட செய்திகளை கேட்கலாம்.
செய்தி அறிக்கை வாசிப்பவர் மாலதி. ஐரோப்பிய ஒன்றியத்தில் 44 ஆண்டுகளாக உறுப்பினராக இருந்த பிரிட்டன் அதிலிருந்து விலகுவது குறித்து ஐரோப்பிய ஒன்றியத்திற்கு முறைப்படியாக அறிவித்துவிட்டது. ஐரோப்பிய ஒன்றியத்தின் நெருங்கிய நட்பு நாடு மற்றும் அண்டை நாடு என்னும் முறையில் சிறப்பான கூட்டாளித்துவத்தை பிரிட்டன் அனுபவிக்க முடியும் என்று பிரிட்டன் பிரதமர் தெரிசா மே நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். 2 ஆண்டுகளுக்குள் விரிவான ஒப்பந்தம் எட்டுவது சவாலாக இருக்கும் என்றாலும் எதிர்கால கூட்டாளித்துவத்தை கவனத்தில் கொண்டு ஒப்பந்தத்தை எட்டுவது அவசியம் என்று அவர் கூறினார். ஒப்பந்தம் ஏற்படாமல் போனால் அது மிகப்பெரிய தவறாக இருக்கும் என்று எச்சரித்த தெரிசா மே, பனிப்போர் முடிந்ததில் இருந்து ஐரோப்பாவின் பாதுகாப்பு பலவீனமாக இருப்பதாக தெரிவித்தார். பிரிட்டன் பிரெக்ஸிட் குறித்த முறையான நடவடிக்கைகளை தொடங்கியது குறித்து கருத்து தெரிவித்த ஐரோப்பிய ஒன்றிய தலைவர் டொனால்ட் டஸ்க், இந்த நாள் மகிழ்ச்சியான நாள் என செயற்கையாக நடந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை என்றார். ஆனால் பிரிட்டன் வெளியேறுவதால் ஏற்படும் பாதிப்பை குறைப்பதுதான் தனது முக்கிய இலக்கு என்று அவர் குறிப்பிட்டார். பிரிட்டன் வெளியேறும் வரை ஐரோப்பிய சட்ட விதிகள் நடைமுறையில் இருக்கும் என்றும் அவர் கூறினார். அனைத்து ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளும் ஒன்றாக இணைந்து பிரிட்டனுடன் பேச்சு நடத்தும் என்றும் வெள்ளிக்கிழமையன்று பேச்சின் வழிகாட்டு நெறிமுறைகள் குறித்து பகிரப்படும் என்றும் டஸ்க் தெரிவித்தார். சிரியாவில் யூப்ரடஸ் நதியில் கட்டப்பட்டுள்ள அந்நாட்டின் மிகப்பெரிய அணையான டப்காவில் பழுதுபார்க்கும் பணிகளை மேற்கொண்டிருந்த பொறியாளர்களை நோக்கி துப்பாக்கியால் சுட்டு IS தீவிரவாதிகள் விரட்டி அடித்தனர். அணைக்கு ஏற்பட்டுள்ள அழுத்தத்தை குறைக்க மதகுகளை திறக்கும் முயற்சியில் பொறியாளர்கள் ஈடுபட்டிருந்தனர். அந்த அணையை சுற்றிய சண்டை நடப்பதால் அது சேதமடையும் அபாயம் இருப்பதாக கருதப்படுவதால் அங்கு பேரழிவை ஏற்படுத்தும் வெள்ளம் ஏற்படலாம் என்று அஞ்சப்படுகிறது. ஆனால் அணை கட்டமைப்பு ரீதியாக வலுவாக உள்ளதாக அமெரிக்க தலைமையிலான கூட்டணி படைகள் கூறுகின்றன. உலக வெப்பமயமாதலை கட்டுப்படுத்த முன்னாள் அதிபர் பராக் ஒபாமாவால் அறிமுகப்படுத்தப்பட்ட கொள்கைகளை அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் திரும்பப் பெற முடிவெடுத்தாலும் கூட பாரிஸ் பருவநிலை மாற்ற ஒப்பந்தத்தை பின்பற்றுவதில் உறுதியுடன் இருப்பதாக சீனா கூறுகிறது. பாரிஸ் பருவநிலை மாற்றம் தொடர்பான ஒப்பந்தம் பல கடினமான முயற்சிகளுக்கு பிறகு எட்டப்பட்டது. அது குறித்த வாக்குறுதிகளை அனைத்து நாடுகளும் நிறைவேற்ற வேண்டும் என்று சீனாவின் வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் தெரிவித்தார். பராக் ஒபாமா மேற்கொண்ட நடவடிக்கைகளை பலவீனப்படுத்தும் வகையில் அதிபர் டிரம்ப் செவ்வாய்க்கிழமையன்று நிர்வாக உத்தரவு ஒன்றை பிறப்பித்தார். பாகிஸ்தானில் பழிவாங்குவதற்காக ஒரே குடும்பத்தை சேர்ந்த 3 பேரை கொலை செய்த 6 பேர் நீதிமன்றத்தால் விடுதலை செய்யப்பட்டதை எதிர்த்து மேல்முறையீடு செய்யப்போவதாக அந்த குடும்பத்தினர் கூறுகின்றனர். குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு தண்டனை வழங்கி கீழ்நீதிமன்றம் அளித்த தீர்ப்பு ரத்து செய்யப்பட்டது. தொலைதூர கோகிஸ்தான் பழங்குடியின பகுதியில் பாடல்கள் பாடிக்கொண்டிருந்த பெண்களோடு பாதிக்கப்பட்ட 3 பேரும் நடனம் ஆடியது படம் பிடிக்கப்பட்டிருந்தது. குற்றம் சாட்டப்பட்ட 6 பேரும் அந்த பெண்ணின் தூரத்து உறவினர்கள். சில சமயங்களில் இதுபோன்ற சந்தர்ப்பங்களில் சம்பந்தப்பட்ட பெண்களும் கொல்லப்படுவதைப் போல இந்த பெண்களும் உறவினர்களால் கொல்லப்பட்டனரா என்பது குறித்த தகவல்கள் ஏதும் இல்லை.
செய்தி அறிக்கை கேட்டீர்கள். தொடர்வது செய்தி அரங்கம். முதலில் தமிழக கண்ணோட்டம். மறைந்த முதல்வர் ஜெயலலிதாவின் மரணத்தில் உள்ள சந்தேகங்கள் குறித்து அதிமுகவின் பன்னீர்செல்வம் வெளிப்படையாக ஏன் பேசவில்லை என திமுக தலைவர் ஸ்டாலின் தெரிவித்த கருத்துக்கு பன்னீர்செல்வம் பதில் அளித்துள்ளார். கடந்த 2 தினங்களாக திமுக மற்றும் அதிமுகவின் பன்னீர்செல்வத்தின் அணியினரும் ஒருவரை ஒருவர் எதிர்த்து அறிக்கை விடுத்து வருகின்றனர். இதுகுறித்த செய்தி தொகுப்பை தருகிறார் சென்னை செய்தியாளர் முரளிதரன்.
ஜெயலலிதாவின் மரணம் பற்றிய தகவல்களை இதுவரை வெளியிடாதது ஏன் என திமுகவின் செயல் தலைவர் மு.க. ஸ்டாலின் நேற்று ஓ பன்னீர்செல்வத்திற்கு கேள்வி எழுப்பியதை அடுத்து திமுகவிற்கும் ஓ பன்னீர்செல்வத்திற்கும் இடையில் மோதல் ஏற்பட்டுள்ளது. சென்னை ராதாகிருஷ்ணன் நகர் தொகுதி இடைத்தேர்தல் வரும் April 12 நடக்கும் என அறிவிக்கப்பட்டிருக்கும் நிலையில் அங்கு தேர்தல் பிரச்சாரம் தீவிரமடைந்துள்ளது. இந்த நிலையில் நேற்று திமுகவின் கூட்டணி கட்சிகள் அனைத்தும் கலந்து கொண்ட மிகப்பெரிய பிரச்சாரக் கூட்டம் அங்கு நடத்தப்பட்டது. இதில் பேசிய மு க ஸ்டாலின், ஜெயலலிதாவின் மரணம் குறித்தும் சசிகலா குறித்தும் 10% உண்மைகளையே தெரிவித்திருக்கும் பன்னீர்செல்வம் முழு உண்மைகளையும் தெரிவிக்காதது ஏன் என கேள்வி எழுப்பினார். தமிழகத்திற்கு சுமார் 3,00,000 கோடி ரூபாய் அளவுக்கு கடன் இருப்பதற்கு காரணமும் அவர்தான் என்று குற்றம் சாட்டினார். இந்த நிலையில் இன்று காலையில் செய்தியாளர்களிடம் பேசிய ஓ பன்னீர்செல்வம், மு க ஸ்டாலின் தோல்வி பயத்தில் இவ்வாறு பேசுவதாக தெரிவித்தார்.
உறுதியா ஸ்டாலினுக்கு வந்து தோல்வி பயம் வந்துருச்சு. ஸ்டாலினுக்கு வந்து உறுதியா வந்து எந்த தேர்தலாலும் திமுக படுதோல்வி அடையும், மக்களிடத்தில் அந்த கட்சிக்கு செல்வாக்கு இல்லை என்ற சூழல் இப்பொழுது உருவாகி இருக்கின்ற காரணத்தினால் அவர் குளிர்காலம் பார்க்கிறாரு, முடியல. இன்னைக்கு நேரத்தில் இந்த அசரத்தை எடுத்து லேச விட்டுருக்காரு, அது நடக்காது.
மேலும் மு க ஸ்டாலின் கோடை வெயிலின் உச்சத்தில் இவ்வாறு பேசுவதாகவும் கூறினார். பன்னீர்செல்வத்தின் இந்த பேச்சிற்கு திமுக கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கும் முன்னாள் அமைச்சர் பொன்முடி, டிடிவி தினகரனும் ஓ பன்னீர்செல்வமும் கைகோர்த்து ஜெயலலிதாவுக்கு துரோகம் செய்ததாக குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் திமுக ஆட்சி அமைக்கும் போது ஜெயலலிதாவின் மரணம் குறித்து விசாரிக்க ஆணையம் அமைக்கப்படும் என்றும் அதில் தினகரனும் ஓ பன்னீர்செல்வமும் ஆஜராக வேண்டும் என்றும் கூறியுள்ளார். ஜெயலலிதா மறைந்து சில மாதங்களுக்கு பிறகு அவரது கட்சியான அதிமுக இரு பிரிவுகளாக பிரிந்து சசிகலா தலைமையில் அம்மா அதிமுக என்றும் பன்னீர்செல்வம் தலைமையில் புரட்சி தலைவி அம்மா அதிமுக என்ற பெயரிலும் செயல்பட்டு வருகின்றன.
தேசிய நெடுஞ்சாலைகளில் இருந்து 500 மீட்டர் வரை மதுக்கடைகள் இருக்கக்கூடாது என்ற உச்சநீதிமன்ற உத்தரவை தளர்த்தி 100 மீட்டருக்கு அப்பால் மதுக்கடைகளை நடத்த அனுமதி வழங்க வேண்டும் என்று தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் கூறியது. 500 மீட்டர் தொலைவு என்ற உத்தரவால் சுமார் 1,731 கடைகளை மூட வேண்டியிருக்கும், அதனால் டாஸ்மாக்கின் வருமானம் பாதிக்கப்படும் என்று அரசு வழக்கறிஞர் தெரிவித்தபோது உச்சநீதிமன்ற நீதிபதி அரசு வருமானத்திற்காக ஏன் வேறு வழிகளை யோசிக்கக்கூடாது என்று கேள்வி எழுப்பினார். இதுகுறித்து சட்டத்துக்கு புறம்பான மதுக்கடைகளை மூடும் போராட்டங்களில் ஈடுபட்ட மக்கள் அதிகாரம் அமைப்பை சேர்ந்த வழக்கறிஞர் ராஜுவிடம் கேட்டேன்.
தமிழ்நாடு அரசு 500 மீட்டருக்குள்ள கடையை எடுக்கணும் அப்படின்னு சொன்னதை 100 மீட்டருக்கா நாங்க மாத்தணும்னு சொல்லி ரிவ்யூ போடுறது இருக்கு இல்லைங்களா, அது வந்து தார்மீக ரீதியிலேயே எந்த விதமான உரிமையும் தமிழக அரசுக்கு கிடையாதுன்னு சொல்றோம். முதல்ல அதாவது பெரிய கட்டியை வச்சு வெட்டுறதா சின்ன கட்டியை வச்சு வெட்டுறதாங்கிற மாதிரி தான் இதனுடைய அர்த்தங்க. விலைவாசி உயர்வு, வறுமை, வேலையில்லா திண்டாட்டம், விவசாயிகள் எல்லாம் வந்து சாகுறாங்க. இந்த நிலையில டாஸ்மாக் வேண்டாம், எங்களுடைய எதிர்காலம் பாலா போகுது அப்படின்னு மக்கள் வந்து கதறாங்க, போராடுறாங்க. பெண்கள் எங்கேயும் வந்து வச்சிடப்படாதுன்னு மறுக்கிறாங்க. ஆனா நாங்க வச்சு தீர்வோம், எங்களுக்கு வைக்கிறதுக்கு அனுமதி கொடுக்கணும்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்ல அப்பீல் போறதுங்கிறது இது மிக மோசமானது. இது வந்து மக்களுக்கு விரோதமான செயல். ஒன்று, அடுத்தது படிப்படியா மூடுறோம் அப்படிங்கிறதும் 500 கடை 1,000 கடைங்கிற புள்ளி உரம் வந்து ஒரு மோசடியானதுன்னு சொல்றேங்க. மது விளக்குனா ஒரே அடியா மது விளக்கு தான், குடியை நிறுத்தணும்னா குடியை நிறுத்தணும் அவ்வளவுதான். அதுல வந்து
அரசு வந்து வருமானத்திற்கு வந்து டாஸ்மாக் கடைகளை வந்து மட்டுமே நம்பி இருக்கணுமா, வருமானத்திற்கான பிற வழிகள் அரசாங்கம் வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லி உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்கிறாங்க, இதை எப்படி பார்க்கறீங்க?
இது வந்து ஒரு நீதிமன்றம் வந்து அரசு பொறுப்புல இருந்து பேசுறது இருக்கு இல்லைங்களா, இதுவே வந்து நீதிமன்றத்தினுடைய அணுகுமுறையை வந்து மாற்றணும்னு நினைக்கிறேங்க. மக்கள் சார்பில் இருந்துதான் நீதிமன்றம் வந்து பேச முடியும். நீங்க ஒரு சாராயம் விற்கணும்ன்ற உரிமைக்காக அரசு எப்படி போராட முடியும்? சாராயம் விற்கிறதுக்கு எனக்கு உரிமை வேணும், எனக்கு நீங்க தடைபடக்கூடாதுன்னு சொல்லி அரசாங்கம் பேசுவதற்கு எப்படி வந்து நீதிமன்றம் ஒத்துக்குது? அதை எப்படி ஒரு கொள்கையா வந்து வாதிட முடியும்? சாராயம் விற்கிறது எங்களுடைய கொள்கைன்னு எப்படி வாதிட முடியும்? சாராயம் விற்பது வந்து என்னுடைய தொழில் உரிமைன்னு எப்படி வந்து ஒருத்தங்க வாதிட முடியும்? மக்கள் வேண்டாம் சொன்னா வேண்டாம் தான், மூடுனா மூட வேண்டியதானே. அப்ப நீதிமன்றம் வந்து வருமானம், இந்த மாதிரி தொழில் உரிமை, இது அரசினுடைய இதெல்லாம் வந்து பேச வேண்டிய இது வந்து மக்கள் சார்பில் நீதிமன்றம் நின்று இதை அணுகணும். மக்களுடைய உணர்வு, மக்களுடைய வாழ்க்கைக்கு முக்கியமா இது வந்து மதிப்பு கொடுக்கணும். இப்ப தமிழகத்திலே அதிகமா டாஸ்மாக் விற்பனை வந்து டெல்டா மாவட்டங்கள்ல தான் நடக்குது, தஞ்சை, நாகை, திருவாரூர் மாவட்டத்துல தான் அதிகமா மன வியாதியினால் பாதிக்கப்பட்டதும் டெல்டா மாவட்டங்கள் தான் சொல்றாங்க புள்ளி விவரங்கள். அப்ப அரசாங்கம் வந்து விற்பனை வருமானத்துக்காக மட்டும் இந்த டாஸ்மாக் நடத்தல, விலைவாசி உயர்வு, வேலையில்லா திண்டாட்டம், வறட்சி, விவசாய தற்கொலை அதிகரிக்கக்கூடிய மக்கள் பிரச்சனைகளுக்கு இந்த டாஸ்மாக மாற்றா வந்து அரசாங்கம் வைக்குது.
மக்கள் அதிகாரம் அமைப்பை சேர்ந்த வழக்கறிஞர் ராஜு. தமிழக விவசாயிகள் கடந்த 15 நாட்களாக புதுதில்லியில் வறட்சி நிவாரணம் மற்றும் நதிநீர் இணைப்பு சட்டம் இயற்றக்கோரி போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். நதிநீர் இணைப்பிற்கான சாத்தியம் குறித்து சென்னை வளர்ச்சி ஆராய்ச்சி நிறுவனத்தைச் சேர்ந்த பேராசிரியர் ஜனகராஜிடம் கேட்டேன்.
நதிநீர் இணைப்பு அப்படிங்கிறது அந்த கான்செப்ட் வந்து நம்ம தமிழக விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் அதுதான் வந்து எல்லாத்துக்கும் தீர்வுன்னு நினைக்கிறாங்க. முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஏற்கனவே வந்து நம்ம காவேரியிலயும் முல்லைப்பெரியிலையும் பிஎப்பையும் நம்ம வந்து கேரளா உடக்க நம்ம நிறைய தகராறுகள் நீர் தகராறுகள் இருந்துட்டு இருக்கு. இப்போ இதுக்கு மேல வந்து நம்ம வந்து மகாநதியை வந்து பெண்ணாரோட அப்புறம் அதுக்கப்புறம் பாலாரோட தெற்கு இருக்கிற நதிகளோட இணைக்கணும் அப்படின்னும் போது அது வந்து மிகப்பெரிய ஒரு இன்ட்ரெஸ்ட் சிக்கலை உருவாக்கும். இதுல வந்து பாத்தீங்கன்னா வந்து நதிநீரை இணைக்கணும்னு சொல்ற மாநிலங்கள் எல்லாமே ஷேர் பண்ணிக்கிறதுக்கு எந்த ஆர்வம் இல்லை, ஆனா அவங்க வந்து வாங்க தான் போறாங்க. ஸோ தமிழ்நாடு பொறுத்தவரைக்கும் நம்ம எந்த ஆர்வம் மீதி ஸ்டேட்டோட ஷேர் பண்ணிக்க போறதில்லை, ஆனா நம்ம வந்து மீதி ஸ்டேட்லேருந்து இருக்கிற தண்ணீரை வந்து நம்ம கேட்கறோம். அதுதான் வந்து இணைப்பை நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம். இந்த இணைப்பு அப்படிங்கிற வந்து நம்ம வந்து ஒரு கான்செப்ட் படி பார்க்கும்போது நமக்கு தண்ணி வருங்கிற ஒரு நினைப்பு இருந்தாலும் வந்து ஆனா இது வந்து பல சிக்கல்களை உருவாக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. இப்போ வந்து ஒரிசாலேருந்து நமக்கு வந்து மகாநதியை வந்து தமிழ்நாட்டுக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறது அந்த தண்ணி கொடுக்கறதுக்கு அவங்க வந்து ரெடியா இல்லை. அதே மாதிரி வந்து வடகிழக்கு மாநிலங்கள் முழுக்க பாத்தீங்கன்னா வந்து யூனியன் டெரிட்டரிஸ் 8 வடகிழக்கு மாகாணங்கள் அவங்க வந்து தண்ணி கொடுக்கறதுக்கு ரெடியா இல்லை. அதே மாதிரி வந்து இப்ப வந்து பீகார் யூபி அவங்கெல்லாம் வந்து தண்ணி கொடுக்கறதுக்கு ரெடியா இல்லை. ராஜஸ்தான் போல மாநிலங்கள் தமிழ்நாடு இவங்கெல்லாம் வந்து மட்டும்தான் நதிநீர் இணைக்கணும் நமக்கு தண்ணி வேணும் அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க. சோ இதுல வந்து ஒரு சிக்கலான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நமக்கு வந்து இங்க தண்ணி எப்போ வந்து தேவையோ அதே நேரத்துல அவங்களுக்கும் தண்ணி தேவையா இருக்கு. அவங்களுக்கு உபரியா தண்ணி இருக்கும்போது நம்மளுக்கும் உபரியா தண்ணி இருக்கு. அதனால வந்து இந்த ஒரு இன்டர்பேசன் டிரான்ஸ்பர்ஸ் இன்டர்லிங்க ரிவர்ஸ் பண்றது அப்படிங்கிறது ஒரு ஒரு டெக்னிக்கலி அந்த ஒரு சாத்தியம் அப்படின்னு நம்ம சொன்னாலும் கூட அது வந்து ஒரு எக்கனாமிக்கல் டிசாஸ்டரா இருக்கும் அப்படின்னு நம்ம வந்து நிறைய பேர் சொல்றாங்க. நானும் அதுதான் சொல்றேன்.
இலங்கையில் மூன்றாம் தரப்பின் கவனக்குறைவால் மரணம் அடைகின்ற குழந்தைகளின் பெற்றோருக்கு உரிய நபரிடமிருந்து இழப்பீடு தொகையொன்றை பெற்றுக் கொடுப்பது தொடர்பான சட்டத்தை உருவாக்க நீதி அமைச்சுக்கு அமைச்சரவையின் அங்கீகாரம் கிடைத்துள்ளது. இதுகுறித்து எமது செய்தியாளர் ஆர் உதயகுமார் மூத்த சட்டத்தரணி பேரின்பம் பிரேமநாதனை தொடர்பு கொண்டு கேட்டார்.
மூன்றாம் நபருக்கு எதிராகத்தான் இந்த வழக்கினை தாக்கல் செய்யக்கூடியதாக இருக்கும்போது அதனை ஓரளவுக்கு நாங்கள் வரவேற்கக்கூடியதாக இருக்கின்றது. அதே நேரத்தில் கவனயீனமானது என்ற விடயம் மாத்திரம்தான் இந்த அறிக்கையிலே தற்பொழுது காணக்கூடியதாக இருக்கின்றது. ஆனால் கவனயீனம் என்றதை தவிர உள்ளார்ந்த ரீதியாக ஒரு எண்ண கருத்துடன் செயற்பட்டு ஒரு மரணம் ஏற்படுத்தப்பட்டிருக்குமாக இருந்தாலும் அந்த சந்தர்ப்பத்திலும் அந்த பிள்ளைக்கான தொகையை அறவிடுவதற்கான ஒரு வரைவாக அது இருக்குமாக இருந்தால் இன்னும் ஒன்று வரவேற்கக்கூடியதாக இருக்கும். மற்றது இன்னொரு விஷயமாக மறுபக்கத்திலே பார்க்கின்ற போது ஒரு வீட்டிலே தாய் தக வேலைக்கு அமர்த்தியிருக்கின்ற ஒரு பிள்ளையிடம் அந்த குழந்தை பிள்ளையை விட்டு செல்லுமாக இருந்தால் அந்த பிள்ளையினுடைய கவன இனத்தினால் குழந்தை இறக்கமாக இருந்தால் அந்த இடத்திலே குறித்த வேலைக்கு அமர்த்தப்பட்டிருந்த பிள்ளையிடம் வேலைக்காரியிடம் இருந்து பணத்தை அறவிடுவதற்கான சாத்தியக்கூறு எந்த அளவுக்கு இருக்கும் என்றது ஒரு கேள்விக்குறியாகவும் இருக்கின்றது. இந்த இடத்தில் அவ்வாறு அந்த பிள்ளைக்குரிய கொடுப்பனவு தொகையை எவ்வாறு அறவிடுவது என்ற ஒரு கேள்வியும் இருக்கிறது. குறித்த பிள்ளையுடைய பெற்றோர் பொது அவருடைய கஷ்டங்களை கவனத்தில் கொண்டுதான் இந்த தொகை அறவிடப்பட இருக்கின்றது என்பதையும் வழங்கப்பட இருக்கின்றது என்பதையும் நாங்கள் இங்கு அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆனால் கஷ்டத்துக்கு அப்பாற்பட்ட நிலையில் இருக்கின்ற போது அவர்களுக்கு வழங்க முடியுமா இல்லையா என்ற விஷயம் சட்டத்திலே தெளிவுபடுத்தப்பட வேண்டிய நிலைமை காணப்படுகின்றது. சட்டவரைவாக வந்ததன் பின்னர் தான் அதனுடைய முழுமையான ஒரு வடிவத்தை நாம் நம்மால் அறியக்கூடியதாக இருக்கும்.
கவனமாக ஏற்படும் மரணங்களுக்கு பொதுவாக தற்போது கூட சட்டரீதியான இழப்பீடுகளை பெற்றுக்கொள்வதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றது அல்லவா?
கவனயீனமான விஷயம் என்றது விபத்தின் மூலமாக ஏற்படுத்தப்படுகின்ற விடயத்திற்கு நஷ்டஈடு வழங்குவதற்கான சாத்தியப்பாடுகள் இருக்கின்றன சட்டத்தின் ஏற்பாடுகளுக்கு அமைவாக. அதாவது அந்த பெற்றோருக்கு நஷ்டஈடு வழங்க வேண்டும் என்ற தேவைப்பாடு இருக்கின்றது. அது வேறு வகையிலே மரணமடைகின்ற சிறுவர்களை பொறுத்தவரையில் அதற்கான ஏற்பாடுகள் தண்டனை சட்டக்கோவில் இல்லை. இப்போ உதாரணமாக வந்து ஒருவரை வந்து சின்ன பிள்ளைக்கு கத்தியால் குத்தி மரணத்தை ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. அந்த இடத்துல வந்து மரண தண்டனை தான் குற்றவாளியாக காணப்பட்டவருக்கு விதிக்கப்படலாமே ஒழிய அந்த சட்டம் 296 பிரிவு தண்டனை சட்டக்கோவையின் கீழாக நஷ்டஈடு வழங்குவதற்கான ஏற்பாடு இல்லை. எவ்வாறாக இருந்தாலும் ஒன்றுமில்லாதவர்களுக்கு ஏதோ ஒன்று கொடுக்கின்றது என்ற அடிப்படையில் காண்கின்ற போது அதனை ஓரளவுக்கு நாங்கள் வரவேற்கக்கூடியதாக இருக்கின்றது
என்றார் மூத்த சட்டத்தரணி பேரின்பம் பிரேம்நாத்.
வணக்கம் நேயர்களே, இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை வணக்கம் வழக்கம் போல் சந்திப்போம். அதுவரை எமது இன்றைய நிகழ்ச்சியும் கடந்த ஒரு வார கால நிகழ்ச்சிகளையும் நேயர்கள் bbctamil.com என்ற இணையதளம் வழியாகவும் ஃபேஸ்புக் ட்விட்டர் உள்ளிட்ட சமூக வலைதளங்கள் வழியாகவும் கேட்கலாம். வாட்ஸ்அப் மூலம் பிபிசி தமிழோசையுடன் தொடர்பு கொள்ள விரும்பும் நேயர்கள் 0858885692 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். வணக்கம் நேயர்களே.